கங்கை அணிந்தவா கண்டோ தொழும் விலாசா சதங்கை ஆடும் பாத வினோத
திரு சுப்பிரமணியர் ஆலயம் வழங்கும் இந்த ஆன்மீக நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ இருக்கும் அனைத்து அன்பர்களிடம் வணக்கம் 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 வணக்கம். வணக்கம் அன்பர்களே, இன்றைய தினசரி தியானம் ஆணவம். இறைவா, நான் யாண்டும் உன்னுடைய சந்நிதியிலேயே இருக்கின்றேன், எனினும் ஆணவம் குறுக்கிட்டு உன் காட்சியை மறைக்கின்றது என்னே. சூரியனை விட பன்மடங்கு சிறியது பூமி. சூரியன் இப்பூமிக்கும் இன்னும் பல கிரகங்களுக்கும் வெளிச்சம் கொடுத்து கொண்டிருக்கின்றது. ஆனால் மூடுபனி அவ்வெளிச்சத்தை வரவிட்டாது தடுத்து விடுகின்றது. அற்ப ஆணவத்திற்கு இறை காட்சியை மறைக்கும் திறமை இருக்கின்றது. சூரிய வெப்பத்தால் மூடுபனியை அகற்றுவது போன்று இறைவன் அருளால் ஆணவ மலத்தை அகற்ற வேண்டும். இதனையே தாயுமானவர் கெட்ட வழி ஆணவப்பை கீழாக மேலான சிற்றுருணை பூசை செய்வார் பராபரமே என்பார்.
இளம் கதிரில் குந்தன் காட்சி தெரியுது, கடல் அலையில் மயில் எழுந்து நடனம் புரியுது. முருகா கால இளம் கதிரில் குந்தன் காட்சி தெரியுது, நீல கடல் அலையில் மயில் எழுந்து நடனம் புரியுது. கலையாகது நிலையாகுது கதியாகுது, கால இளம் கதிரில் குந்தன் தெரியுது. மாலை வெயில் மஞ்சளிலே முருகா கால இளம் கதிரில் குந்தன் காட்சி தெரியுது, கடல் அலையில் மயில் எழுந்து நடனம் புரியுது. முருகா கால இளம் கதிரில் குந்தன் காட்சி தெரியுது. மனது குகநாமமே சொல்லாகுதே. முருகா கால இளம் கதிரில் குந்தன் சாட்சி நெறியது நீல கடல் அலையில் மயில் எழுந்து நடனம் புரியுது. முருகா கால இளம் கதிரில் குந்தன் சாட்சி நெறியது. வீரம் வெற்றில் சிகரமாகுது வெற்றி வேல் சக்தி வேலா என்றே போகுது. சக்தி வேல் சக்தி வேல் என்றே போகுது. சக்தி வேல் வேல் சக்தி வேல் வேல் என்றே போகுது. வேலையே வீரம் வெற்றில் சிகரமாகுது வெற்றி வேல் சக்தி வேலா என்றே போகுது. வினை ஓடுது வடிவேலது துணையாகுதே ஆகுது கால இளம் கதிரில் குந்தன் காட்சி தெரியுது. கடல் அலையில் மயில் எழுந்து கடல் புரியுது. முருகா கால இளம் கதிரில் குந்தன் காட்சி தெரியுது. காட்சியெல்லாம் நீயாகவே நான் பாடுகின்ற பாட்டெல்லாம் முருகா முருகா பாடுகின்ற பாட்டெல்லாம் நினக்காகவே. முருகா பார்க்கின்ற காட்சியெல்லாம் நீயாக குருநாதனே. முருகா கால இளம் கதிரில் குந்தன் சாட்சி தெரியுது. நீல கடல் அலையில் மயில் எழுந்து நடனம் புரியுது. கலையாகுது நிலையாகுது கதியாகுது கால இளம் கதிரில் குந்தன் சாட்சி தெரியுது. நீல கடல் அலையில் மயில் எழுந்து நடனம் புரியுது.
ஆறுமுகனின் பன்னிரு கரங்களில் எத்தனையோ ஆயுதங்கள் இருந்தாலும் வேலுக்குத்தான் தனிச்சிறப்பு. இறைவனின் ஆயுதங்களில் தனியே வைத்து வழிபடும் முறை வேலுக்கு மட்டும்தான் உண்டு. பழங்காலத்தில் இருந்தே வேல் வழிபாடு நடப்பது நாம் சிலப்பதிகாரத்தின் மூலம் அறியலாம். வெற்றிவேல், வீரவேல், சக்திவேல், ஞானவேல், கூர்வேல், வடிவேல் என பல்வேறு சிறப்பு அடைமொழியுடன் வேலை வர்ணிப்பது நமது சங்ககால நூற்கள். வேல் பூசிக்கு மேல் சிறந்த பூசை எதுவும் இல்லை. வேல் பூசை போல் எளிமையான பூசையும் எதுவும் இல்லை. மனதார வேல் வேல் என்று ஓதுவதும் வேலை மனதிலே நிறுத்தி தியானிப்பதும் வேலை வழிபடுவோருக்கு வினைகள் யாவும் பட்டொழியும். இதனைத்தான் வேலுண்டு வினையில்லை என்பர். இத்துணை சிறப்பு ஒருங்கே அமையப் பெற்ற வேலுக்கு நமது திருக்கோவிலில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வேல் அபிஷேகம் செய்யப்பட்டு வருகின்றது. அன்பர்கள் பால், தேன், பன்னீர், பழச்சாறு, இளநீர், பஞ்சாமிரதம் என இவற்றில் யாதேனும் ஒன்றால் அபிஷேகம் செய்து மகிழலாம். இந்த வேல் பூசை செவ்வாய் அன்று எந்த நேரத்திலும் செய்யலாம்.
தங்கமயம் முருகன் கண்டிதானம் காந்திமயம் முருகன் கெழிக்கோலம் தங்கமயம் முருகன் கண்டிதானம் காந்திமயம் முருகன் கெழிக்கோலம் அங்கமெல்லாம் மாணிக்கம் புஷ்பராகும் அங்கமெல்லாம் மாணிக்கம் அங்கே ஆயிரம் சூரியனின் ஒளி வீசும் தங்கமயம் முருகன் தன்னிதானம் சாந்திமயம் முருகன் எழிக்கோலம் எங்கும் மனம் பரப்பும் மாலைகளே அவன் ஈராறு கைகளாம் தாமரையே திங்கள் முகம் அரும்பும் புன்னகையே திங்கள் முகம் அரும்பும் புன்னகையே புகன் செவ்விதழ் சிந்துவது மின்னலையே புகன் செவ்விதழ் சிந்துவது மின்னலையே தங்கமயம் முருகன் தன்னிதானம் சாந்திமயம் முருகன் கெழிக்கோலம் கருணை மழை பொழியும் கருவிழிகள் அந்த காட்சியில் தோன்றுவது பெருவழிகள் கருணை மழை பொழியும் கருவிழிகள் அந்த காட்சியில் தோன்றுவது பெருவழிகள் அமுதம் கூறி வரும் திருவடிகள் அமுதம் கூறி வரும் திருவடிகள் அவை அடைக்கலம் என்பார்க்கும் புதுநிலைகள் அவை அடைக்கலம் என்பார்க்கோ புதுநிலைகள் தங்கமயம் முருகன் தங்கானம் காந்திமயம் முருகன் எழிக்கோலம் ஓம் சாந்திமயம் முருகன் எழிக்கோலம் ஓம் சாந்திமயம் முருகன் எழிக்கோலம்
திருப்பி வந்ததுன்னு சொல்றேன் இறைவன் உயிர் பொருள் ஆன்மா உயிர் பொருள் மலம் சடம் இப்ப இதுல என்ன சிக்கல் என்று கேட்டால் இறைவனுக்கு பதி என்று பெயர் வைத்தார்கள் தலைவன் அவன் எல்லாம் அறிபவன் எல்லாம் செய்யக்கூடியவன் தலைவன் அது அது ஒரு தலைவனுக்கு லட்சணமே அதான் அவன் எல்லாம் அறியக்கூடியவனாக இருக்க வேண்டும் எல்லாம் செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும் இது தலைவன் அடுத்தது உயிர்களுக்கு பெயர் வைத்தார்கள் பசு அது என்ன பசு என்று ஏன் பெயர் வைப்பேன்டா பசு கட்டப்பட்டிருப்பது பசு அப்ப ஆன்மா ஏதோ ஒன்றாலே கட்டப்பட்டிருக்கிறது இதை விளங்கப்படுத்துவதற்காக பசு என்று பெயர் வைத்தார்கள் இது இரண்டாவதா இது கூட நான் இன்றைக்கு சொல்ல வந்த விஷயம் இல்லை அது அடிப்படை அமைச்சா தான் சொல்ல வந்த விஷயம் விளங்கும் என்பதற்காக சொல்லுறேன் பசு மூன்றாவது இந்த மலத்துக்கு என்ன பெயர் வைத்தார்கள் பாசம் என்று பெயர் வைத்தார்கள் பாசம் என்றால் தமிழிலே கயிறு என்று அர்த்தம் அதான் யமன் பாசக்கயிறோடு வருகிறான் என்கிறோமே பாசம் என்றாலே கயிறு தான் இந்த கச் பிடிக்கின்றோமே கச் என்றாலே இப்படிதான் நடு சென்டர் இதுல வந்து நடு சென்டர்ல நில்லுன்றோமே நடு என்றாலே சென்டர் தான் சில நேரத்தில் இந்த ரெட்டிப்பாக சொல் சேர்த்து சொல்லுறது மொழியிலே ஒரு வழக்கம் அப்போ இந்த மலம் இருக்கிறதே அதுக்கு பாசம் என்று பெயர் கயிறு இப்ப புரிகிறதா பசு எதனாலே கட்டப்படும் கயிற்றாலே கட்டப்படும் எதனாலே கட்டப்பட்டிருக்கிறது இந்த பாசத்தாலே கட்டப்பட்டிருக்கிறது இந்த பசுவாகிய ஆன்மா மலமாகிய பாசத்தாலே கட்டப்பட்டிருக்கிறது அப்ப கட்டப்பட்டா இதுல பல கேள்விகள் பிறக்க போகின்றன அங்கே இருந்துதான் என்னுடைய பேச்சு ஆரம்பமாக போறது கட்டப்பட்டிருக்கிறது அதிலே மெயினாக ஆணவ மலத்தை தான் மலம் என்று சொல்வார்கள் அது மூலமலம் என்று அதற்கு பெயர் அது ஆன்மாவை கட்டிவிடுகிறது இப்ப பாருங்க இறைவன் அறிவு பொருள் பேரறிவு பொருள் உயிர் சிற்றறிவு போயிர் இங்கால மலம் அது அறிவில் பொருள் எப்போ இந்த மலத்தை இந்த ஆன்மா போய் சேர்ந்தது இது கேள்வி இந்த கட்டு கட்டியாச்சு என்று சொல்லுகிறோமே எப்படி கட்டுப்பட்டது என்றால் மலம் அறிவில் பொருள் அது தானா வந்து இந்த உயிரை கட்டாது ஆணவம் நம்மை வலிய வந்து தானா கட்டாது நாமா போய் அதுக்குள்ளே அம்பிட்டு கொள்ளுவோம் ஆணவ மலம் நம்மை பற்றிட்டு என்று சொல்லுகிற சொல்லே பிழை ஒரு சம்பிரதாயத்துக்கு சொல்லுகிறோமே தவிர ஆணவம் நம்மை பற்றுவதனால் அது அறிவு பொருளாக இருக்க வேண்டும் அதுக்கு அறிவில் அறிவு கிடையாதே அது இருக்க நாம போய் அதுக்குள்ள அம்பிட்டு கொண்டோம் இப்ப கேள்வி என்ன கேள்வி பிறக்கிறது உயிர் இறைவன் அறிவு பொருள் மலம் அறிவியல் பொருள், நடுவில் இந்த ஆன்மா இருக்கிறது, இது சிற்றறிவு பொருள். இப்ப இதுக்கு யார் சொந்தக்காரர்? சிற்றறிவுள்ள ஆன்மாவுக்கு அறிவுள்ள இறைவன் தானே சொந்தக்காரன். அறிவில்லாத மலம் ஆன்மாவுக்கு சொந்தமாக முடியாது. அப்ப இது எங்க போய் சேர்ந்திருக்க வேணும்? தனக்கு சொந்தமான ஆண்டவன்கிட்ட போய் சேர்ந்திருக்க வேணும் இந்த உயிர். ஆனா இது என்ன செய்துச்சு? மலத்திட்ட போய் சேர்ந்துட்டது. மலத்திட்ட போய் சேர்ந்தோனே மலம் அதை பிடித்துக் கொண்டது. நான் திருப்பி திருப்பி சொல்லுகிறேன், பிடித்துக் கொண்டதுன்ற அதுக்கு உயிர் இருக்குன்னு நினைக்காதீங்க, நான் உபசாரமா சொல்லுகிறேன், மலம் பிடித்துக் கொண்டது. இப்ப கேள்வி, அறிவு பொருளாகிய இறைவன் இருக்கத்தக்கதாக ஆன்மா ஏன் மலத்தோடு போய் சேர்ந்தது என்பது கேள்வி. அதுக்கு சுலபமான பதில் சொன்னார்கள் என்றால், அது உயிர் இயல்பு என்றார்கள். இதுல நம்ம உலகியல் வந்துட்டது. இங்க பாருங்க, நல்லதையும் கெட்டதையும் வச்சா நமக்கு எது பிடிக்குது? நல்லதையும் கெட்டதையும் வச்சா நமக்கு எது பிடிக்குது? ஒரு பக்கம் பீட்சா, ஒரு பக்கம் பாவக்காய் கறி, எது நல்லது? பாவக்காய் கறி உடம்புக்கு நல்லது. யாருக்காவது பாவக்காய் கறி பிடிக்குமா? ஆட்டோமேட்டிக்கா பீட்சாவை தான் தூக்குறோம். இந்த கால உதாரணம் சொல்ல வேணும்னு அப்ப அந்த காலத்தில் உருளைக்கிழங்கு கறி என்று சொல்லுவேன், எனக்கு பிடிச்சபடியா. எப்பவுமே இந்த உயிர் இயல்பு இருக்கிறதே, நல்லதையும் தீயதையும் வச்சா தீயதுதான் பிடிக்கும், அது உயிரினுடைய இயல்பு. இப்ப பாருங்க, நாங்க எல்லாம் சுத்தமா விபூதி பூசி நான் காவி போட்டிருக்கேன், ஐயா இப்படி வெள்ளைய வெள்ளையா வந்திருக்கிறார். இப்ப நம்ம நெஞ்சுக்குள்ளே முழுவதும் இப்படி வெள்ளையாவா இருக்கிறோம்? நான் இதை பொதுவான ஒரு கேள்வியா தான் கேட்கிறேன், நீங்க சொல்லுங்க. உங்க மனதுக்குள்ளே நல்ல பகுதி கூட நிக்குதா, கெட்ட பகுதி கூட நிக்குதா? இப்ப யாராவது ஒரு சினிமா நடிகை வந்து இதுல நின்று டான்ஸ் ஆடட்டும், எவனாவது இங்க இருந்து சித்தாந்தம் கேப்பானா? நான் சும்மா சொல்றேன், 1000 ரூபா டிக்கெட் அங்க போய் தான் நின்று பார்ப்பான். அதுதானே உலக இயற்கை. கெட்டதிலே மனம் செல்வது என்பது உயிர் இயல்பு, அதை யாரும் மாற்ற முடியாது. இயற்கையே அப்படித்தான் அமைஞ்சு போச்சு. பாருங்க, கெட்டதிலே மனம் போகிறது என்பது தவிர்க்க முடியல. அந்த காலத்துல யாழ்ப்பாணத்துல நாங்க இருக்கிற பொழுது சொற்பொழிவு, சமய சொற்பொழிவு ஒன்னும் சொல்லியிருப்பேன். அப்போ 5000 பேர் 10000 பேர் இருந்து ராமாயணம் கேட்பான். எனக்கு ரொம்ப பெருமை, இப்படி நான் இப்படி உட்கார்ந்து வேண்டா, எனக்கு கண் தெரியற தூரத்துக்கு தலை தான் தெரியும். எல்லாம் சின்ன பையங்கள் எல்லாம் முன்னால உட்கார்ந்து ராமாயணம் அந்த மாதிரி கேட்பாங்க. இந்த வித்வான்களுக்கு எல்லாம் தெரியும், நான் பொய் சொல்ல இல்லை. எனக்கு 30 நாள் 40 நாள் தொடர்ந்து ராமாயணம் சொல்லுவேன். கூட்டமான கூட்டம் அப்படியே நெரிஞ்சு கேட்கும், எனக்கு ஆனந்தம். ஐயோ, இந்த உலகம் திருந்திட்டது பாருங்க, ராமாயணத்துக்குள்ள வந்துட்டு நேச்சு கொண்டுதான் நான் சொல்லுவேன், நான் தான் உலகத்தை திருத்துறேன் என்று எனக்குள்ள ஒரு எண்ணம். ஒரு நாள் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது திடீர்னு லைட் இல்லாம போச்சு. அடிச்சான் பாருங்க விசில் எல்லாருமா சேர்ந்து, ஒருத்தன் கூன்றான், ஒருத்தன் ஒருத்தன் என்ன செய்ய, பக்கத்தில் இருந்த மண் கல் எல்லாம் மேடைக்கு வந்துட்டது. எனக்கு கனகாபிஷேகம் அள்ளி கொட்டுறான், எனக்கு லைட் போய் வந்துட்டு, எல்லாரும் பேசாம இப்படி இருக்கிறான். அப்பதான் நான் நினைச்சேன், அட பைத்தியக்காரா, இவ்வளவு நாள் நீ உன் ராமாயணத்தை இவன் கேட்கிறான்னு வச்சு கொண்டிருந்தியே, அவனுக்கு உனக்கு மண்ணெத்த சான்ஸ் கிடைக்க இல்லையே, உன் பெயர் சொல்லி கூப்பிட சான்ஸ் கிடைக்க, அதால பேசாம இருந்திருக்கிறானே தவிர நீ அவனெல்லாம் திருந்திட்டான் என்று நினைக்காதே, பிளவுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. அதான் உண்மை. ஏனென்றால் பிழை நோக்கிய நாட்டம்தான் உயிரினுடைய இயல்பு. அதான் பாருங்க, நமக்கு ஒரு பழமொழி இருக்கிறது அல்லவா, பன்றியோட சேர்ந்த கன்றும் பவ்வி உண்ணும். பவ்வி என்றா மலம், அது தமிழ்ல நாகரிகமா சொல்லி இருக்கிறார்கள். பன்றியோட சேர்ந்த கன்று மலம் உண்ணும். நான் கேட்கறது இப்ப இந்த லாஜிக் பேசுற கொஞ்சம் பேர் இப்ப எல்லாம் அப்படித்தான், எல்லாம் அறிவாளிகள் தானே, 5 வயசுல இருந்து எல்லாம் அறிவாளி ஆயிருது. அது உடனே கேட்கும், ஏன் கன்றோட சேர்ந்த பன்றி புல்லு தின்னப்படாதா? கேள்வி நியாயமா தானே படுகுது. கன்றோட சேர்ந்த பன்றியோட சேர்ந்த கன்று பீதினமாக இருந்தால் கன்றோட சேர்ந்த பன்றி புல்லு தின்னு ஏன் சொல்லக்கூடாது என்றா? சொல்லு நல்லது, சொல்லு நல்லது, ஆனா நடக்காது. நீ சொல்லிக்கொள்ளலாம், ஆசைக்கு சொல்லிக்கொள்ளலாம், ஆனா நடக்காது. ஒரு நாளும் பன்றி கன்றோட சேர்ந்து புல்லு தின்ன போறதில்லை, ஆனா பன்றியோட சேர்ந்தா கன்று மலம் தின்னும். என்ன காரணம் என்றால், அது உயிர் குணம். கெட்டதுல தான் உயிருக்கு நாட்டம் அதிகம். அதனால என்னாச்சு தெரியுமோ, இங்காலே அறிவு பொருளாகிய இறைவன், அறிவில் பொருளாகிய மலம், நடுவிலே சிற்றறிவாகிய இந்த மலம் ஆன்மா என்ன செய்து தெரியுமோ, உயிர் குணத்தினாலே இறைவனை சேர்வதற்கு பதிலாக மலத்தை போய் சேர்ந்துட்டது. மலத்தை போய் சேர்ந்தா மலம் பற்றி கொண்டது. மலத்துக்கு தானே அறிவில்லை, எப்படி பற்றி கொள்ளும் என்றால், இங்க பாருங்க வெளியில இருட்டு. உதாரணத்துக்கு சொல்லுகிறேன், இந்த வெளியில போனா இருட்டுன்னு சும்மா வச்சுக்கொள்ளுங்க. இப்ப நீங்க போனீங்க, இருள் உங்களை பற்றி கொள்ளுமா பற்றி கொள்ளாதா? இருட்டுக்குள்ள போயிட்டு கதவை தந்து வெளியில போயிட்டீங்க, இருட்டு ஒன்றும் தெரிய இல்லை. இருட்டுக்குள்ள போனீங்களே, பற்றி கொள்ளுமா பற்றி கொள்ளாதா? பற்றி கொள்ளும். இருட்டுக்கு அறிவு உண்டா? அறிவில்லை. நீயா போய் அகப்பட்டுக் கொண்டே அதை பிடிச்சு கொண்டது, அவ்வளவுதான், அதுக்கு அறிவில்லை. அதுபோலத்தான் மலமும் என்ன செய்யும் தெரியுமா, ஆன்மாவை சுற்றி கொண்டு அதனுடைய அறிவை இல்லாமல் பண்ணிவிடும். என்ன ஆகும் என்று கேட்டால், ஆன்மா, அறிவுள்ள ஆன்மா ஒரு கல்லு போல ஆகிவிடும் என்றார்கள். அதற்கு பாடான நிலை என்று பெயர். நீங்க பாடான நிலை சித்தாந்தத்திலே அது இந்த அறிவு குறிப்பு பெயர்கள், பாடான நிலை, ஆன்மாவின் பாடான நிலை. இப்ப இன்றைக்கு இப்ப உங்களுக்கு அடிப்படை புரிந்து விட்டது அல்லவா? பிறகு இந்த அறிவு இந்த அம்பிட்டு போய் இருக்கிற ஆன்மாவை அது கல்லு போல கிடக்கும், அதால அசைய முடியாது. இருட்டுக்குள்ள நல்ல வேகமா ஓடி வர்றவன் திடீர்னு இருட்டுக்குள்ள விடுங்க, அப்புறம் அப்படியே நிப்ப அசைக்க முடியாது. அங்காள கால் வைக்க பயம் இங்கால விளைக்கும், அப்படியே இருக்க வேண்டியதான். அவரை அவரை அறியாமல் அவருடைய செயல் தடுக்கப்படும் இருட்டாலே. அது போல இந்த ஆணவத்தினாலே தடுக்கப்பட்டு ஆன்மா கிடக்கும். கிடந்தோனே கருணையுள்ளவனாகிய இறைவன் சொந்தக்காரனா இருக்கிறான். இவன் சில சொந்தக்காரன் அப்படித்தான் குலப்படி பண்ணி போனா விட்டுட்டு இருப்போம். பிறகு அவன் படுற துன்பத்தை பார்த்து மனம் தாங்காது. நமக்கு நம்மால் ஐயா அவனை மெல்ல மீட்டெடுக்க வேணும் என்று ஏதாவது ஒரு டோர்ச் லைட் அடிச்சு லைட் அடிச்சு வாப்பா இங்கால கூப்பிடுறோம் அல்லவா? அது போல இறைவன் இவனாக வர வேணும் என்று நினைப்பான். அப்படி வருவதற்காக ஒரு சின்ன அறிவே இல்லாமல் இருந்த ஆன்மாவுக்கு ஒரு சின்ன அறிவை கொடுப்பான். அந்த சின்ன அறிவை கொடுப்பதற்காக மாயை என்கின்ற ஒரு பொருளை எடுத்துக் கொள்வான். விடிவாமளவும் விளக்கணைய மாயை என்று சொன்னார்கள். எப்படி சூரிய வெளிச்சம் பெருமட்டும் இது வெளிச்சம் தருதோ, அப்படி ஒரு சின்ன லைட்டை கொடுத்து உனக்கு கொஞ்சம் சாமான் தர்றேன், இதுக்குள்ள இருந்து ஆணவத்தை நீயாக விலத்து. என்ன தருவாய் என்று கேட்டால், எனக்கு ஒரு உடம்பு தருவான், உடம்பிலே சில கருவிகள் தருவான், இந்த கருவிகளோடு மட்டும் இல்லாமல் நான் வாழ்றதுக்கு ஒரு இடம் தருவான், அந்த இடத்திலே எனக்கு அனுபவம் தருவான், இந்த நாளையும் மாயையிலே இருந்து இறைவன் உண்டாக்கி தருவான். அதுக்கு என்ன பெயர் என்றால் தனு கரண புவன போகம் என்று பெயர். ஒரு உடம்பையும் அந்த உடம்பிலே அறிகிற கருவிகளையும் பூட்டி அந்த உடம்புக்குள்ளே உயிரை தூக்கி போட்டு அந்த உடம்பு நிக்கிறதுக்கு ஒரு இடத்தை தந்து அந்த இடத்திலே சில அனுபவங்களை தருவான். நான் இப்பவும் நினைக்கிறது உண்டு, எனக்கு புரியாம தான் நினைப்பேன். இப்ப நமக்குரிய போனம் எது சொல்லுங்க பாக்கலாம். நமக்கு கடவுள் தந்தது இதுதான் உடம்பு, இதுதான் கருவி. நமக்கு தந்த போனம் இலங்கை. அந்த போனத்தை மீறி நீங்க இங்க வந்துட்டீங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இது உங்களுக்காக படைக்கப்பட்ட போனம்டா, நீங்க இங்கேயே பிறந்திருக்க வேணும். நீங்க இந்த போனம் மீறி வந்திருக்கிறீர்கள். ஆகவே இங்கே சில சுகம் அனுபவிக்கிறதோடு சில கஷ்டமும் அனுபவிப்பீர்கள். அது மாத்த முடியாது. அல்லது நாளடைவில் இந்த புவனத்துக்குரிய ஆட்களா உங்க சந்ததியினரும் மாறி போவார்கள். இது விதி. என்றால் புவனத்துக்கேற்பதான் போகம். இந்த புவனத்துக்கு சில போகம் உண்டு, அந்த போகம் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்குள்ளே ஆன்மாவை திரும்ப திரும்ப போடுவான். அதுக்கு பிறவி என்று பெயர். ஒவ்வொரு பிறவியிலையும் இன்பம் அடிக்கும், துன்பம் அடிக்கும், இன்பம் அடிக்கும், துன்பம் அடிக்கும், இன்பம் அடிக்கும், துன்பம் அடிக்கும். அப்படி அடிக்க 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 ஆன்மா கொஞ்சம் கொஞ்சமா பழுக்கும். ஒரு எல்லையில பழுத்த உடனே அப்பா இந்த பிறவி போதும் என்று நினைப்பு வரும். எப்படி பழுத்த பழத்து பழம் காம்பிலே ஒட்டி கொண்டிருக்கிறதோ விடுவதா இல்லையா என்று ஒட்டி கொண்டிருக்கும். ஒரு சின்ன தட்டு தட்ட வேண்டும், உடனே குரு வந்து தட்டுவான். தட்டின உடனே பழம் தொப்பென்று விழுந்து விடும். அதுபோல ஆன்மா பழுத்த உடனே இறைவன் குருவாக வந்து அங்கீகரிப்பான். அவன் இறைவனோடே ஆன்மா போய் சேரும். இதற்கு முத்தி நிலை என்று பெயர்.
வேலொன்றே ஒரு துணையாய் வருகிறது, உன்னுடைய வேல் ஒன்றே ஒரு துணையாய் வருகிறது. கும்மிருட்டு பாதையிலும் கோலாக தெரிகிறது, கும்மிருட்டு பாதையிலும் கோலாக தெரிகிறது. உன்னுடைய வேல் ஒன்றே ஒரு துணையாய் வருகிறது, வருகிறது வேல் வருகிறது. பன்னிரண்டு தோள்களேனும் பறந்த வெளி பறந்து வர சின்ன மனச்சிறகதுதான் சிறிதேனும் பயின்றிடுமோ. தென்பழனி சண்முகத்தில் தேன் முகத்தை காண்பதற்கு, தென்பழனி சண்முகத்தில் தேன் முகத்தை காண்பதற்கு, என் முகத்தில் அமைந்திருக்கும் இருவிழியால் என்றிடுமோ. இருக்கும் இயற்கை எல்லாம் சொல்லுதையா திருப்புகழை சுற்றி வரும் உலகம் எல்லாம் குடிக்கிறையா உன் பெயரை வாழ்ந்திருக்கும் காலம் எல்லாம் வணங்கிடுவேன் திருவடியை வாழ்ந்திருக்கும் காலம் எல்லாம் வணங்கிடுவேன் திருவடியை பற இருக்கும் பிறவியிலும் வாழ்த்திடுவேன் நின் அருளை உன்னுடைய வேல் ஒன்றே உறுதுணையாய் வருகிறது கும்மிருட்டு பாதையிலும் போலாக தெரிகிறது உன்னுடைய வேல் ஒன்றே உறுதுணையாய் வருகிறது வருகிறது துணையாய் வருகிறது
வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அன்பர்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் 104.6 பண்பலை வரிசையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகின்றோம். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களது கருத்துக்களை இவனை 2638854 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு பேரன்புடன் கேட்டுக்கொள்ளுகின்றோம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.
பொய்கையிலே